நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். வணக்கம் சமஸ்வர்களே.
வணக்கம். வணக்கம்.
இந்தியா சுதந்திரமடைந்து 74 ஆண்டுகள். இப்போ இந்த 74 ஆண்டுகளில் இந்தியா அடைந்த வளர்ச்சி இவை அப்படின்னு உங்களுக்கு என்னதெல்லாம் படுது?
அதாவது இந்தியாவுடைய வளர்ச்சி, முதல்ல அதோடைய நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா, இந்தியா சுதந்திரம் பெற்ற 1947ங்கிறது பல்வேறு வகைகள்ல மிக சங்கடம் அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பக்கம் ஒரு பிரிவினைக்கு இடையில இந்த நாடு வந்து பிறக்குது அப்படின்னு சொன்னா, சுதந்திரம் அடையுது அப்படின்னு சொன்னா, இன்னொரு புறம் வந்து தொடர் பஞ்சங்களுடைய காலகட்டத்துல அது வந்து பிறக்குது. நீங்க வந்து 1970 வரைக்கும் பார்த்தா கூட இங்க இருந்த ஆட்சியாளர்கள், அவர் நேருல ஆரம்பிச்சு இந்திரா காந்தி அம்மையார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய பிரதான அக்கறையே இந்த நாட்டுக்கு உணவை வந்து எப்படி தேடி கொடுக்கிறது, இந்த நாட்டு மக்களுடைய பசியை எப்படி போக்குறது, இதுவே ஒரு பிரதானமான சவால் அவங்க முன்னாடி இருக்கு. தேசிய தலைவர்களுக்கு மட்டுமல்ல, மாநில தலைவர்கள், பிராந்திய தலைவர்களுக்கும் அது ஒரு பெரிய அக்கறையா இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற காலகட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அரிசி அரசியல், நாங்க இங்க வந்து அது அரிசியல் அப்படின்னு கூட குறிப்பிடுவோம், அதற்கு வந்து இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தோட பார்த்தா அந்த காலகட்டத்தை நாம வந்து தெளிவா விளங்கிக்கலாம். ஆக இந்தியாவுடைய, சுதந்திர இந்தியாவுடைய மகத்தான சாதனை எப்படின்னு நான் நினைக்கிறது, தன்னுடைய குடிமக்களை வறுமையிலிருந்தும் பசியிலிருந்தும் பஞ்சத்திலிருந்தும் அது மீட்டது. இது முழுமையா நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா கிட்டத்தட்ட நடந்துருச்சு. ஒரு பெரிய அளவுல பொருளாதார ரீதியா வந்து தன்னுடைய அடிப்படை கட்டமைப்புகளை அது வந்து மேம்படுத்திருக்கு பல்வேறு சவால்களுக்கு மத்தியில். ஏன்னா 47 வந்து இந்தியாவுடைய மக்கள் தொகைங்கிறது சக்கரத்தால ஒரு 37 கோடி, இன்னைக்கு வந்து 139 கோடி. அன்னைக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து சற்றேறத்தால 6 குழந்தைகள், 5.9 குழந்தைகள்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து 2.1 குழந்தை பிறக்கிறது. அன்னைக்கு வந்து 1000க்கு வந்து 181 குழந்தைகள் இறந்து போனாங்க. இன்னைக்கு அதை 26.6 குறைச்சிருக்காங்க இறப்பு விகிதத்தை. எழுத்தறிவு பெற்ற ஒரு வகை விகிதம் வந்து 18.3% அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு 77.7% வளர்ந்துருக்கு. எல்லாத்தையும் ஒரு வார்த்தையில சொல்லிடலாம் அப்படின்னா, அன்றைக்கு இந்தியர்களுடைய சராசரி வயது 37, இன்னைக்கு 70 ஆயிருக்கு. இந்தியா என்ன பண்ணிருக்கு தன்னுடைய குடிமக்களுக்குன்னா, இந்த ஒரு வரி போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 37 வயதை வந்து அது 70 வயதா மாத்தினது. இது வளர்ந்த நாடுகளோட ஒப்பிடும் போது குறைவு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போல இந்த இந்த வளர்ச்சிங்கிறது வந்து இந்தியாவுடைய தனித்த சாதனை அப்படின்னு சொல்லிட முடியாதுங்கிறதும் தெரியும். ஆனால் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த போக்குல அது ஓரளவுக்கு தன்னை வந்து எல்லா போக்குகளோடையும் பொருத்திக்கிட்டு எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி சிந்திச்சிருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நிறைய வந்து பொருளாதார ரீதியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது வறுமையிலேருந்து வெளியே வந்திருக்கு. இன்னைக்கு வந்து அது வந்து நமக்கு உலகினுடைய பெரிய பொருளாதார சக்திகள்ல ஒன்னா பார்க்கப்படுது. அது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னா, எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது அல்ல. ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு கண்ணியமான நிலையை நோக்கி இந்தியர்கள் நகர்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு இந்திய குடிமகன் ஒரு கண்ணியமான வாழ்க்கை நிலையை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காங்க. அது வந்து சுதந்திர இந்தியாவினுடைய சாதனை, நல்ல விஷயம் அப்படின்னு நான்.
சரி சமஸ், இப்ப நீங்க சொன்னதெல்லாம் வந்து இதையெல்லாம் இந்தியா அடைந்திருக்கிறது அப்படிங்கிறது, சரி இருக்கட்டும், இவையெல்லாம் அடைய தவறிவிட்டோம், இவையெல்லாம் அடைந்திருக்கலாம், அடைந்திருக்க வேண்டியவை அப்படின்னு உங்களுக்கு என்னதெல்லாம் படுது சமஸ்?
இல்ல, அடைந்திருக்க தவறியவைன்னு சொன்னா அது எல்லா துறைகள்லயுமே சொல்லலாம். ஏனென்றால் நாம அடைந்திருக்க வேண்டிய வேகம் பல நாடுகளோட ஒப்பிட ரொம்ப குறைவு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடைந்த வேகத்துல வந்து எவ்வளவு குறைவா இருக்கும்ங்கிறது விரிவா பேச வேண்டியதே, அதற்கான காரணங்கள் தனி. ஆனா எனக்கு அதை பிடமும் மோசமா தெரியக்கூடியது என்னன்னா, ஏற்கனவே இருந்த நிலையை காட்டிலும் மேலும் எதுனெல்லாம் மோசமா போயிருக்கோங்கிறதுல நான் நினைப்பது, இந்த நாடு இன்றைக்கு சுதந்திர நாடு, இந்த நாடு இன்றைக்கு ஒரு குடியரசு நாடு. ஆனால் ஒரு தனி நபருடைய சுதந்திரம், ஒரு தனி நபருடைய குடியரசு தன்மை, ஒரு சமூகமாக நாம் குடியரசு உணர்வை பெற்றிருக்கக்கூடிய அந்த தன்மை, அதுல வந்து நாம வந்து ஒரு சுதந்திர நாட்டுக்கான ஒரு பூர்வாங்க தன்மை, அது அது 1947 கிடைத்த அந்த பரப்போட, அந்த வெளியோட பார்க்கும்போது இன்றைக்கு அது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாளுக்கு நாள் நாம் ஒரு அரசியல் ஸ்டேட்டிசம்குள்ளார போய் தனிநபர்களோட உரிமைகளை தனிநபர்களோட சுதந்திரத்தை குறைச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கிறது நடந்துகிட்டே இருக்கு. மேலும் மேலும் சட்டங்களை உருவாக்கி தனிநபர் சுதந்திரம் கருத்துரிமையை வந்து நம்ம கழுத்தை நெருக்கக்கூடியதா மாத்திக்கிட்டே இருக்கோம். அது நாட்டினுடைய ஒட்டுமொத்த குடியரசு தன்மையை குறைக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிக முக்கியமா ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு நீங்க இந்திய சுதந்திர வரலாற்றை படிக்கும் போது இந்த அமைப்பை எதிர்க்கக்கூடியவர்கள் அல்லது இந்த அமைப்பின் மீது ஒரு விமர்சனத்தை வைக்கக்கூடியவர்கள் நீங்க கடந்த காலத்துல இந்த மாதிரியான சரித்திர தகவல்களை படிக்க முடியும். அரசமைப்பு சட்ட பிரதியை வந்து கொளுத்திட்டாங்க அல்லது வந்து தேசிய கொடியை எரிச்சாங்க பிரிட்டிஷார் பேரில், இதெல்லாம் வந்து ஒரு தவறாக சட்டத்தின் பிரகாரம் பார்க்கப்பட்டாலும் கூட பொதுநிலையில அது வந்து ஒரு தேச துரோகமாகவோ தேச விரோத நடவடிக்கையாகவோ பார்க்கப்பட்டிருக்கிறேன். அரசியல் தளத்துல அதற்கான புரிதல் வந்து மிக துல்லியமா இருந்துச்சு. அது எதை முன்னிறுத்துவது அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு இந்த அமைப்பின் மீது ஒரு ஆக்கிரமி இருக்கு, இந்த அமைப்பின் மீது ஒரு விமர்சனம் இருக்கிறது, அவர்கள் தாங்கள் பாதிக்கப்படுவதாக நினைக்கிறார்கள், அவர்களுடைய குரல்களும் கேட்கப்படும், அதற்கான ஒரு விஷயம்தான் இது அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்டுச்சு. பிரிட்டிஷ் பீரியட்லதான் ஏராளமான தனிநாடு கோரிக்கைகள் இருந்து சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவினுடைய முதல் பத்தாண்டுகள்ல குடியரசானதுக்கு பிறகும் கூட ஒவ்வொரு பிராந்தியமும் தன்னுடைய கோரிக்கைகளை முன்னிறுத்தி தனிநாடு வரைக்கும் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு பரந்த வெளியா இங்க உள்ள விவாத வெளி இருந்துச்சு. இதற்கு அர்த்தம் வந்து நான் ஏதோ ஒரு பிரிவினைவாதத்தை ஆதரிக்கிற அப்படி அல்ல. மாறா நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் தனக்கான உரிமை மறுக்கப்படுவதாகவோ அல்லது குறைவாக கிடைப்பதாக தனக்கு அதிகாரம் குறைவாக கிடைப்பதாக கருதினார் என்றாலோ அவர் தன்னுடைய கோபத்தை அல்லது ஆற்றாமையை வெளிப்படுத்த இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம குடும்பத்துல பார்த்துருப்போம், உன்னோட நான் வாழ முடியாது நான் டைவர்ஸ் ஆகிட்டு போறேன்னு சொல்லக்கூடிய பெண்களை பார்த்துருப்போம் அல்லது ஆண்களும் இதே பேசக்கூடியவங்களை பார்த்துருப்போம். இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க ரெண்டு பேரும் பிரிய விரும்புறாங்கிறது இல்லை, கூடுதலான நெகோசியேஷன் அங்கே தேவைப்படுதுங்கிறது தான் என்ன கவனி அப்படிங்கிறது தான் அதனுடைய மிக முக்கியமான மொழியாக்கம். அந்த தன்மையை வந்து இன்னைக்கு நாம இழந்துக்கோம். இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து தேசிய கொடியோ அல்லது அரசமைப்பு சட்டத்தை அப்படி பண்ணா தேச விரோதியாக சித்தரிக்கப்பட்டு அவர் மேல வந்து ஒரு கடுமையான குற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படக்கூடிய சூழலுக்கு இன்னைக்கு நம்ம வந்தாச்சு. இதை தேசிய சின்ன அவமதிப்பா நம்ம பார்ப்போம். அதே போல இந்த சூழல்கள் எல்லாமே நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, இதை ஒருமுறை ஒரு நாட்டினுடைய அல்லது அரசினுடைய அல்லது வெறும் அரசியல் சமூகத்தினுடைய போக்கா மட்டுமே பார்க்க முடியாது. ஒட்டுமொத்த சமூகத்திட்டையும் அந்த ஜனநாயக உணர்வுங்கிறது, அது தனிநபர் ஆரம்பிச்சு குடும்பத்துல ஆரம்பிச்சு பள்ளிகள்ல ஆரம்பிச்சு கல்லூரிகள்ல ஆரம்பிச்சு இப்படிதான் அது வளரணும். நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் இங்க சுட்டி காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ணா அவர்கள் எழுதிய தீ பரவட்டும் நூல், அது உங்களுக்கு நினைவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இரு உரைகளோட தொகுப்பு அது, அதாவது இரண்டு இடங்கள்ல உரை நடத்தப்படுது, அது செப்போர் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. முதலாவது உரை 1943 பிப்ரவரி 19 அன்னைக்கு சென்னை சட்டக்கல்லூரி மண்டபத்தில் நடக்கு. அந்த கருத்தரங்குக்கு அந்த சொற்போருக்கு தலைமை வகிப்பவர் யாருன்னு சொன்னா, இந்து மத பரிபாலன தலைவர் ராமச்சந்திர செட்டியார். அதே போல அடுத்த அமர்வு எங்க நடக்குதுன்னா, மார்ச் 14, 1943 அன்னைக்கு சேலம் தேவாங்கப்பாயட்டை பாடசாலை மண்டபத்தில் நடக்குது. அதற்கு யார் தலைமை வகிக்கிறாருன்னா, சேலம் கல்லூரி தலைமை பேராசிரியர் ஏ ராமசாமி தலைமை வகிக்கிறார். இந்த கருத்தரங்குடைய மைய பொருள் என்ன தெரியுமா, ராமாயணம் பெரிய புராணம் இரண்டு பிரதிகளையும் எரிக்கக்கூடிய போராட்டத்தை அன்றைக்கு அண்ணா அவர்கள் முன்னெடுக்கும். அதை ஏன் எரிக்கிறது, அதுல என்ன நியாயம் இருக்குன்னு அண்ணா பேசுவார். அது ஏன் எரிக்க கூடாது, அது நியாயம் அல்லன்னு சொல்லி எதிரில வந்து சோமசுந்தர பாரதி அவர்கள் பேசுவார். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு கருத்தரங்கு சொற்போர் வந்து நடக்குது, இரு தரப்புல இருந்து வராங்க, ஆத்திகர்கள் நாத்திகர்கள் எல்லாருமே வராங்க, ஒரு பிரம்மாண்டமான கூட்டமா அது நடக்குது, இரண்டு கூட்டங்களும் அமைதியா நடக்குது. இதற்கப்புறம் அவங்க ரொம்ப பார்வையாளர்கள் எல்லாம் அதை ஆர்வமா விவாதிச்சுக்கிட்டு போறாங்க. இது எப்ப நடக்குது, 1943 எந்த இடங்கள்ல நடக்குது, சட்டக்கல்லூரியுடைய மண்டபத்துல நடக்குது, இன்னொரு இடத்துல சேலத்துல நடக்கிறதுக்கு ஒரு கல்லூரி பேராசிரியர் தலைமை தலைவர், இங்க சென்னையில நடக்கிறதுக்கு இந்து மதத்தினுடைய பரிபாலன் சமய சம்பந்தப்பட்ட அமைப்போடு சேர்ந்துகிட்ட ஒருத்தர் அதற்கு தலைமை தலைவர். இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னா, காலனி ஆட்சி காலகட்டத்துல நடக்குது. இன்றைக்கு நாம ஒரு 75 சுதந்திர நாட்டுல இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 7 முழு குடியரசு தன்மை உள்ள ஒரு நாட்டினுடைய குடிமகனா நாங்க கிளைம் பண்றோம். ஆனா துரதிருஷ்டவசமான சூழல் என்னன்னா, இன்றைக்கு இப்படி ஒரு கல்லூரியிலோ அல்லது ஒரு கல்லூரி பேராசிரியரோ தலைமையை ஏற்கக்கூடிய இடத்துல இப்படி ஒரு விவாதத்தை இன்றைக்கு நடத்தவே முடியாது. அப்ப சுதந்திர மதிப்பீடுகள்ல குடியரசு உணர்வுல நாம மேல வந்திருக்கோமா இல்லையா அப்படின்னு சொன்னா, ஒரு சமூகமாக நாளுக்கு நாள் நாம் சுருங்கி கீழே போயிட்டே இருக்கோங்கிற வேதனை என்னை கொன்ற வந்திருக்கு. இதுதான் சுதந்திர இந்தியா இழந்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இழப்பு.
அடுத்து சீனா பற்றிய ஒரு கேள்வி. இப்போ சீனா இந்தியா ஒரு ஒப்பீடு அப்படிங்கிற வகையில் பார்த்தா, இப்போ சீனா பொறுத்தளவில் சீனா வந்து கம்யூனிஸ்டுங்கிற பேரில் ஒரு வகையான சர்வாதிகாரம், மனித உரிமைகளை மிதிக்கின்ற போக்கு, ஆனால் இவைகளையெல்லாம் வைத்துக்கொண்டு அவர் கண்டிருக்கும் வளர்ச்சி ஒரு இமாலய வளர்ச்சி இல்லையா? இப்போ மேற்கத்திய நாடுகளை வந்து சீனாவை கண்டு அச்சம் கொள்கின்ற அளவிற்கு அது வளர்ச்சி அடைந்திருக்கு. இப்போ இந்தியாவோட ஒப்பிட்டா இந்திய வளர்ச்சி வந்து சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லை, அதை நம்ம ஒத்துக்கலாம். இப்போ காந்திய சிந்தனையில் மிகுந்த நம்பிக்கை கொண்டவர் நீங்கள்ங்கிற வகையில், ஜனநாயகம் வழியாக ஏன் வந்து இந்தியாவால் சீனா அளவிற்கு வளர்ச்சியை அடைய முடியவில்லை அப்படின்னு படுது உங்களுக்கு?
இது ஒரு ரொம்ப நல்ல கேள்வி. இன்றைக்கு சீனா வந்து மேலே நோக்கி வரும்போது வேற ஒரு கேள்வி பலருக்கும் எழுது. என்ன அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் நம்பிக்கையா என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஜனநாயகம் இருக்கக்கூடிய இடத்துல, பன்மைத்துவம் இருக்கக்கூடிய இடத்துல, தாராளவியம் இருக்கக்கூடிய இடத்துல வளர்ச்சி அதிகமா இருக்கும், கற்பனைகள் அங்கே வந்து உச்சம் தொட்டு போகும், அதுதான் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பக்கூடிய கருப்பொருளா இருந்துச்சு. ஆனா சீனாவினுடைய வளர்ச்சி இது எல்லாவற்றுக்கும் மாறுபட்ட ஒரு சவாலா முன்னெழுந்து நிறுத்து. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, சீனாவினுடைய வளர்ச்சியை மதிப்பிடுறது, பொருளாதார ரீதியா அவர்கள் வந்திருக்கிற பாதையை மதிப்பிடுறதுங்கிறது தனி. இந்த நேரத்துல என்னுடைய கருத்தை நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, இந்தியாங்கிற அமைப்பு மேல எனக்கெல்லாம் கடுமையான விமர்சனம் இருக்கு, எவ்வளவோ கடுமையான விமர்சனம். ஒரு இந்தியனா வந்து ஆழ்ந்த சுய பிரச்சனைக்கு உள்ளாக்கிக்க வேண்டிய ஒரு மனிதனா நான் உணர்றேன். இந்த அமைப்பு மேல எனக்கு நிறைய அதிருப்திகள்லாம் இருக்கு. ஆனால் ஒருபோதும் இங்க உள்ள மிச்சம் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தோட ஒப்பிடும்போது சீனா மாதிரியான ஒரு வளர்ச்சி வந்து இந்த நாட்டுக்கு தேவை அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. இந்தியாவினுடைய மகத்தான சாதனைன்னு நான் நினைக்கிறது, அந்த அளவுக்கு ஒரு எதேச்சதிகாரமும் அந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகாரமும் இந்த நாட்டுல வந்து குவிஞ்சிடாம இந்த மக்களும் இந்த சமூகமும் இந்த அரசியல் தலைவர்களும் ஏதோ ஒரு வகையில இந்த நாட்டை காவந்து பண்ணிட்டு இருக்கிறது மிகப்பெரிய சாதனையா நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய தந்தையார் வந்து அவரு கம்யூனிச சித்தாந்தத்தின் மீது மதிப்புடையவர். அப்ப எனக்கு அவர் பெயர் வைக்கும்போது கம்யூனிச தலைவரான ஸ்டாலின் பெயரை தான் அவர் முன்வைத்தார். எனக்கு வச்சு அந்த பேர்ல தான் நான் அழைக்கப்பட்டேன் சிறு வயதுல. எனக்கு எப்ப நான் கொஞ்சம் வரலாறு படிக்க ஆரம்பிச்சேனோ, 7வது 8வது இந்த மாதிரியான வயதுல படிக்கும்போது, இந்த வரலாறுகளை எல்லாம் படிக்கும்போது நான் அடிப்படையில காந்தியின் மீது தீராத பற்றுக்கு ஆளான. அந்த பற்று வந்து என்ன சிந்திக்க வச்சது அப்படின்னா, உலகத்துல எவ்வளவு பெரிய நன்மையை கூட எதேச்சதிகாரத்தின் பெயரால் 4 பேரை ஒடுக்கி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதலை எனக்கு கொடுத்துச்சு. அதனால அந்த பெயரே நான் மாத்திக்கிட்டேன். அப்படிதான் உருவான பெயர் சமஸ் அப்படிங்கிறது. அதனால அன்றைக்கு அந்த ஒரு சிறுவனா இருக்கும் போது நான் என்ன நினைச்சேனோ அதே விதமான மதிப்பீடுகள் தான் இன்னைக்கு என்ன வழிநடத்து. ஜனநாயகத்தை காட்டிலும் வேற சிறந்த முகமை வந்து மனித குலத்துக்கு கிடையாது. இந்த வளர்ச்சி, இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கட்டிடங்கள், இதனுடைய நிதி ஆதாரங்கள், இப்ப சீனா மாரி ஒரு நாடு வந்து ஒரு பெரிய மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு, அதுவும் வறுமையிலேந்து விடுபட்டு பஞ்சத்திலேந்து விடுபட்டு தன்னுடைய மக்களை வந்து ஒரு பெரிய முன்னேற்றத்தை நோக்கி பொருளாதார ரீதியை அழைச்சிட்டு வந்திருக்கிறதெல்லாம் வணங்கத்தக்கது, அதெல்லாம் மதிப்புக்குரியதுதான் அப்படின்னு சொன்னாலும், ஜனநாயகத்துல வந்து அது இந்த அளவுக்கு வந்து கீழே இருக்கிறது அந்த மதிப்பீடுகள்லங்கிறது ஒரு வகையில அதற்கு பெருமை சேர்க்காது, அதை ஒரு வகையிலையும் நியாயப்படுத்த முடியாது. அந்த விதத்துல இந்தியாவுடைய வளர்ச்சியை நான் வந்து மிக முக்கியமானதா கருதுறேன். சீனா வந்து இந்தியாவுக்கு முன்னுதாரணமா இந்த விஷயத்துல இருக்க முடியாது அப்படிங்கறத ஆழமா நம்புறேன். இந்தியா வேணா சீனாவுக்கு முன்னுதாரணமாக இருக்க முடியும்.
மிக்க நன்றி சமஸ் அவர்களே.
நன்றி நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.